അമേൻ ആമേൻ. ഉദ്ഘാടനം. ഇന്ന് മാലി നേരത്തിലും നമ്മുടെ ധ്യാനത്തിനായി നാം എടുത്തുകൊള്ളുകിற വേദവസനം ഫിലിപ്പിയർക്ക് എഴുതുന്ന നിരൂപം 3:14. ഫിലിപ്പിയർക്ക് എഴുതുന്ന നിരൂപം 3:14.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த
பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல், கொஞ்சம் மைக்கை கொஞ்சம் கரெக்டா வாய்க்கினர் செட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பவுல் தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நாம் இன்றைக்கு கர்த்தருக்காக வாழ்கிறோம் என்றால் இது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் அல்ல. ஆண்டவராகிய கர்த்தருடைய முன்குறிப்பு, அவருடைய திட்டம், அவருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இங்கே அவர் சொல்லுகிற ஒரு அனுபவம், தன்னுடைய இருதயத்தை திறந்து தன்னை குறித்து பேசுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நாம் அழைக்கப்பட்டு ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு பல ரகசியங்களை சொல்லுகிறது. இந்த அழைப்பு யாரால் வந்தது, யார் மூலமாக வந்தது, எதற்காக வந்தது, இது எல்லாமே இந்த ஒரு வசனத்திலே இருக்குது. கொஞ்சம் பிரிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. நம் எல்லாரையும் அழைத்தது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். புரியுதுங்களா? நம்மை அழைத்தவர் ஒரு மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த அழைப்பை யாரை கொண்டு இந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? சில நேரத்தில் நம்ம சிலருக்கு நம்ம நேர அழைப்போம், சிலருக்கு யார் மூலமாவது சொல்லி அழைப்போம்ல. அது போல இந்த இடத்தில் பிதாவாகிய தேவன் யாரை கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அதனால கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பு. மூன்றாவது, இந்த அழைப்பு எங்கிருந்து வந்தது? முதலாவது அழைத்தவர் யார், இரண்டாவது யார் மூலமாய் அழைத்திருக்கிறார், மூன்றாவது இந்த அழைப்பு எங்கிருந்து வந்தது. பரம அழைப்பு. இந்த அழைப்பு உலகத்திலிருந்து வந்ததல்ல. ஒரு மனிதனால் நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. எந்த ஒரு மனுஷ யோசனையினால், யார் மூலமாகவோ, யாரோ நாம் இங்கே ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் நாம் வரவில்லை. யாரோ ஒருத்தர் கர்த்தர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பரம அழைப்பு, பரலோகத்தின் அழைப்பு. இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்கு வருகிறது. அந்த அழைப்பை கன்வே பண்றதுக்கு ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? இது பரம அழைப்பு, பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற அழைப்பு. நாலாவது, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் வரும்பொழுது நமக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. பந்தய பொருள், பந்தய பொருள், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் வரும்பொழுது நமக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது. அந்த பரிசை பெறுவதற்கு ஐந்தாவது நாம் என்ன செய்யணும், நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடி முடிக்கும் பொழுது, அந்த இலக்கை அடையும் பொழுது நமக்கு அந்த பரிசு கிடைக்கும் இல்லையா? அஞ்சு காரியம் இந்த சின்ன வசனத்தில் இருக்குது. தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவை கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, பரலோகத்திலிருந்து நமக்கு இந்த அழைப்பு பரம அழைப்பாயிருக்கிறது. மனிதனிடத்தில் வந்து அழைப்பல்ல, பரம அழைப்பாயிருக்கிறது. இதிலே நமக்கு ஒரு பரிசு பொருள் இருக்கிறது. அதை அடைவதற்கு ஒரு இலக்கு ஒன்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு விஷயத்தை ஷார்ட்டா எழுதிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்று இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே ஒருவராகிலும் நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு, நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை அசட்டை பண்ணிவிடக்கூடாது, அற்பமாய் நினைத்து விடக்கூடாது, கேர்லெஸ் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது சாதாரண அழைப்பு இல்லை. இந்த உலகத்திலே ஒருவர் அழைக்கும் பொழுது நம்ம அதை அட்டன் பண்ணாலும் பண்ணலாம், அட்டன் பண்ணாம விட்டாலும் விட்டலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் பரம அழைப்பை நீங்க அட்டன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பந்தய பொருளை இழந்து போயிடுவோம். புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த அழைப்பை குறித்து ஒரு தேவ பயம் இருக்கணும், அதை குறித்து நமக்கு ஒரு நடுக்கம் இருக்கணும், அதை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த அழைப்பு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. இப்ப இந்த வசனத்திலிருந்து ஐந்து காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த அழைப்பில் இருக்கிற இன்னும் சில விஷயங்களை இந்த வசனத்துக்குள்ளேயே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பந்தய பொருள் என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். வெற்றியுள்ள வாழ்க்கையை ஓடி முடிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் பந்தய பொருளாய் கொடுக்கிறார். கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளாகிய பரலோகத்தை அடைவதற்கு நாம் இலக்கை நோக்கி தொடர வேண்டும். பவுலர் தான் சொல்றார், இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்ப அந்த இலக்கு என்பது என்ன? ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பினிஷிங் பாயிண்ட் வச்சிருக்கார், ஒரு இலக்கு இருக்குது. இலக்கு இல்லாமல் போகக்கூடாது. இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், விஷன் இல்லை. நிறைய பேருக்கு இலக்கே தெரியல, விஷன் இல்லாம ஓடிட்டு இருக்கிறாங்க. என்னமோ வந்தோம் போனோம், விஷன் இல்லை, லைஃபை பத்தி விஷன் இல்லை, தன்னை குறித்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற விஷன் இல்லை, ஆண்டவருக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து விஷன் இல்லை. அதுதான் ரொம்ப பெரிய டிராபேக் இன்னைக்கு. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த இலக்கு என்பது என்ன என்பதை நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, பினிஷிங் பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த பினிஷிங் பாயிண்ட் அதுதான் நமக்கு என்னன்றது நமக்கு தெரியணும். முதலாவது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:24.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள்.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள்.
ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
ஓடுங்கள்ன்றார் இல்லையா? ஒரு ஓட்டப்பந்தயம். அப்ப ஓட்டப்பந்தயத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, பினிஷிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே இந்த இலக்கு என்பது என்ன வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1 வாசிக்கலாம். எபிரேயர் 12:1.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி
நெருங்கி நிற்கிற
பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாய் இருக்கிற
ஆண்டவரை நோக்கி
இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற
நமக்கு நியமித்திருக்கிற
ஓட்டத்தில்
ஓட்டத்தில்
பொறுமையோட ஓடக்கடவோம்
பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த வசனமும் இதை ஒரு ஓட்டப்பாங்க என்று சொல்லுது. அங்கே நாம் வாசித்த பொழுது பிலிப்பியர் 3:14 பவுல் சொல்கிறார், இலக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கேயும் ஓட்டப்பந்தயம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே அந்த இலக்கு என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இயேசுவை நோக்கி, இல்ல இயேசுவை நோக்கி, அங்கே இலக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே சொல்றாரு இயேசுவை நோக்கி. அப்படின்னா நம்முடைய இலக்கு என்னன்னா இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய இலக்கு, அவர்தான் நம்முடைய பினிஷிங் பாயிண்ட், அவர்தான் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறவர் இயேசு. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட் அவர் தான், பினிஷிங் பாயிண்ட் அவர் தான், ரெண்டுமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கியது. இயேசு கிறிஸ்துவோடு அவரை சந்திப்பதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் முடிவடைய போகிறது. அவரை சந்திக்க போறோம், அவருடைய வருகையிலே அல்லது நம்முடைய மரணத்திலே இயேசுவை சந்திக்க போறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதும் அவர்தான், அவர்தான் முடித்து வைக்கிறதும் அவர்தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஓட்ட பந்தயத்தை நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஓட்ட பந்தயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிலே ரெண்டு விதமான ஓட்ட பந்தயம் இருக்குது. ஒன்னு ஸ்பிரிண்ட், 100 meters, 200 meters, இதுக்கு பேர் ஸ்பிரிண்ட். ஃபாஸ்டா ஒரே டேஷ்ல ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அடுத்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், 400, 800, 1500, அதுக்கு மேல போறதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஓட்டம் ஸ்பிரிண்ட் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஒரே டேஷ்ல போய் முடிக்கிற ஓட்டம் கிடையாது. பொறுமையோடு ஓட கடவும், பொறுமையோடு ஓட கடவும், நிதானமா ஓடணும். அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நிதானமாய் ஓடணும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இது புரியறதில்லை, நிதானமாய் ஓடணும். நிறைய பேர் அவசரமாய் ஓடி எங்கேயோ போய் சிக்கி கொள்றாங்க. நான் ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க ஏதோ என்ன சொல்றதுனா ரொம்ப பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி நான் சொல்றத பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கும். நான் நெருங்கி பழகிற ஆட்கள்கிட்டயே ஊடியத்தில் இருக்கிறவங்கள நான் சொல்றேன், அது அவங்க சிலருடைய கான்செப்ட்ல அது அவங்க நல்லா தெரியும், பட் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும் இருப்பாங்க. கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தடார ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி எப்படி போராடி ஏதாவது பண்ணுவாங்க, கடைசியில் நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். அவங்களுக்கு எந்த விஷயத்திலும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா கூட இருப்பாங்க, ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அந்த காரியத்துக்கு ஜெபிக்கணுமா நான் வேணா கூட போய் ஜெபம் என்ன பண்ணுவேனே தவிர வேற எந்த விதத்திலையும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் அது எங்கே என்ன போய் முடியும்னு. கடைசியில எக்கச்சக்கமான சிக்கல்ல, எக்கச்சக்கமான பண நஷ்டத்துல, எக்கச்சக்கமான ஒரு போராட்டத்துல போய் மாட்டிட்டு முட்டிட்டு முடிப்பாங்க. ஊடியத்திருக்கிறவங்களை சொல்ற, வெளியில சொல்லல, ஊடியத்திலேயே சொல்றேன். ஆவிக்குரிய ஓட்டம் என்பது பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், அவசரமே படக்கூடாது. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணுன்றது கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னதை செய்வதற்காக நம்மை அழைச்சிருக்கிறார், அது புரியணும். நீங்க நிறைய பேர் எமோஷனல் இருக்கு, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லல நம்மள, நான் என்ன சொன்னா அதை செய், ஏதாயும் செய்யறது அவசியம் கிடையாது. என்ன நான் சொல்றதை செய். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சொல்லுவார், எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல மாட்டாரு, புரிதல்ல. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இவங்க செய்யறாங்க நான் அதை செய்வேன், ஒருபோதும் அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய முடியாது. முதல்ல எனக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு அதைத்தான் செய்யணுமே தவிர அதுக்கு மிஞ்சி செய்ய ட்ரை பண்ண சிக்கல்ல போய் மாட்டிக்குவோம். சொன்னதை செய்யாமல் போனாலும் சிக்கல்ல மாட்டிக்குவோம். ரெண்டுமே இருக்குது. ஃபாஸ்டா போனாலும் பிரச்சனை, ஸ்லோவா போனாலும் பிரச்சனை, பின்னாலேயே போகணும், அவர் ஸ்பீடுக்கே ஓடணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த
ஒரு மெச்சூரிட்டி நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கணும். இப்போ இந்த ஓட்ட பந்தயம் அப்படின்னு நான் சொன்னேன், இந்த ஓட்ட பந்தயம் எப்படிப்பட்டது நம்ம ஏற்கனவே படிச்சோம். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த இடத்துல பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ரேஸோடு கம்பேர் பண்ணியே பேசுறார், உலக பிரகாரமான ரேஸோடு கம்பேர் பண்ணி பேசுறார். இந்த 1 கொரிந்தியர் 9:24 பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான ஒரு ஓட்டத்தை போக்கஸ் பண்ணி காமிக்கிறார். இப்படி என்ன சொல்ல வரன்னா, உலக பிரகாரமான ஓட்டத்தில் எத்தனையோ பேர் ஓடலாம், ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஒரே ஒருத்தருக்கு செகண்ட் பிரைஸ், ஒருத்தருக்கு தேர்ட் பிரைஸ், அவ்வளவுதான். அது எவ்வளவு பேர் அதுல பங்கு பெற்றாலும் மொத்தம் 3 பேருக்கு தான், ஒரு ஃபர்ஸ்ட், ஒரு செகண்ட், ஒரு தேர்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆவிக்குரிய ஓட்டம் ஆண்டவர் ஒன்றும் அவ்வளவு கடுமையாய் வைக்கல. நம்ம நினைக்க கூடாது ஆவிக்குரிய ஓட்டம் கடுமையானதுன்னு, கிடையாது. உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தை விட ஆவிக்குரிய ஓட்டமானது லகுவானது, தெரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தில் இருக்கிற சட்டத்திட்டத்தை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற சட்டத்திட்டம் ஈஸியானது, அதுல நமக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. புரியல, அதுல வெற்றி வாய்ப்பு ரொம்ப கஷ்டம், இதுல வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த ஓட்டத்திலே ஓடுகிற ஒருவனுக்கு தான் முதல் பரிசு, ரெண்டாவது ஆளுக்கு ரெண்டாவது, மூணாவது ஒருவனுக்கு மூணாவது. ஆனால் இந்த ஓட்டத்திலே ஓடி முடிக்கிற எல்லாருக்கும் பிரைஸ், பினிஷிங் பாயிண்ட போய் ரீச் பண்ணா அத்தனை பேருக்கும் பிரைஸ். எத்தனை பேர் போய் பினிஷிங் பாயிண்ட் ரீச் பண்றாங்களோ எல்லாருக்கும் பிரைஸ். பாதியில நின்னுடக்கூடாது, அதுதான் இங்க இருக்கிற கண்டிஷன். அதுதான் நீ முதல்ல வந்தியா ரெண்டாவது வந்தியா ஆண்டவர் கேட்கல, ஓடி முடிச்சியா பாதியில நின்னு போனியா, இதுதான் பிரச்சனை. ஏன்னா இது நிதானமாய் ஓடுறது, கிட்டத்த சொல்ல போனா மாரத்தான் மாதிரி ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். 10 வருஷம் ஓடணும் சிலருக்கு, சிலருக்கு 20 வருஷம் ஓடணும், சிலருக்கு 30 வருஷம் ஓடணும். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வருஷம் ஆண்டு வச்சிருக்கிறாரோ ஓடிக்கிட்டே இருக்கணும், எத்தனை வருஷத்தை ஆண்டு வச்சிருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கும், நிறுத்தக்கூடாது, பாதியில நின்று போயிடக்கூடாது. நிறைய பேர் 2 வருஷம் ஓடி நின்று போயிடறாங்க, 4 வருஷம் ஓடி நின்று போயிடறாங்க, தடுமாறி நின்று போய் முடிச்சு நிற்கிறாங்க. இல்ல, எத்தனை வருஷம் ஆண்டவர் உங்களை ஓடுவதற்கு உங்களை நியமித்திருக்கிறாரோ அத்தனை வருஷமும் ஓடணும், 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 ஓடி முடிக்கணும். ஒன்று கர்த்தருடைய வருகை, அல்லது நம்முடைய மரணம், எது நடக்கிறதோ அது வரையிலும் நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஓட்ட பந்தய சூழ்நிலையில் தான் இன்னைக்கு நம்ம லைஃப் இருக்குது. இந்த ஓட்ட பந்தயத்தை எப்படி ஓடுவது, இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதில் நாம எப்படியெல்லாம் பாதைகளை கடந்து போகணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ மறுபடியும் இந்த எபிரேயர் 12:1 திருப்பி படி.
ஆகையால்
மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி
நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாயிருக்கிற
இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம்.
இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆண்டவர் முதலாவது நமக்கு சொல்றார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க முதலாவது சொல்றாரு. இந்த ஓட்ட பந்தயத்தை ஏற்கனவே ஓடி வெற்றி பெற்றிருக்கிற நிறைய பேர் நான் சாட்சியா வச்சிருக்கிறேன், அதை கவனிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் மத்தவங்க எப்படி ஓடனான்றத கொஞ்சம் கவனி. இந்த எபிரேயர் 12 முதல் வசனத்தை இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, 11 ஒரு ஃபுல் லிஸ்ட் கொடுக்குது. அதுக்கு முந்தின சாப்டர் வந்து
வெற்றிகரமாய் ஓடி முடித்த பெரிய பட்டியல் வருது. ஆபேலிலிருந்து ஆரம்பிக்குது. நோவா, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சொல்லிக்கிட்டே போலாம். கிதியோன், எப்தா, பாராக், சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி வெற்றி பெற்றவர்கள் அவருடைய பட்டியலை 11 அதிகாரத்தில் ஃபுல்லா கொடுத்துட்டு, இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடுகிறதற்கு முன்பதாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறாரு, அதை நீங்கள் கவனிக்கணுங்கிற நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவதற்கு ஒன்று, பைபிள்ல வெற்றி பெற்றவர்களை நீங்கள் கவனிக்கணும். எப்படி இவங்க ஜெயிச்சாங்க, எப்படி இவங்க பிரச்சனைகளை சந்திச்சாங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்க, எப்படி அவர்கள் விழுந்து போகாமல் தங்களை காத்து கொண்டாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பைபிள்ல இருந்து சாட்சிகளை முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பைபிள்ல இருந்து பார்க்கணும். அதுல வெற்றி பெற்றவர்கள் யோசேப் எப்படி ஜெயிச்சார், மோசே எப்படி ஜெயிச்சார், சாமுவேல் எப்படி ஜெயிச்சார், தாவீது எப்படி ஜெயிச்சாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்ல வந்து எப்படி எல்லாம் ஜெயிச்சாங்க. ஆவிக்குரிய ஓட்டத்தில் வெற்றி பெற்ற மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பைபிள்ல இருக்குது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளும் நமக்கு சாட்சி. அவங்களையும் நம்ம ஒத்து கவனிச்சு பார்க்கணும். இவங்க எப்படி வெற்றி பெறுகிறாங்க, இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி கத்தரை தேடுறாங்க, எப்படி அவங்களுடைய காரியம், எப்படி அவங்களால வெற்றி பெற்று வர முடியுது. நம்மை சுற்றிலும் இருக்கிற முதிர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவர்களையும் நம்ம சாட்சியை நம்ம பார்க்கணும். எழுதப்பட்ட வேத வசனத்திலிருந்தும் நம்ம பார்க்கணும். நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் நம்ம பார்க்கணும். பார்த்து அவர்கள் வெற்றி பெறுகிற காரியத்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கவனிக்கிறோம். ஏன்னா ஓட்டப்பந்தயம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எப்படி ஓடுறாங்கன்றத நம்ம பார்க்கணும். எப்படி ஓடுறாங்கன்றத நம்ம பார்க்கணும். அதையே தெரியாம நம்ம பிளைண்டா இருக்கக்கூடாது. எப்படி ஓடுறாங்க அந்த மெத்தட நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பார்க்கணும். வேதத்திலிருந்தும் நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் மூலமாக ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட் பார்க்கணும். ஸ்லோ ரன்னிங்னா எப்படி, என்ன ஸ்பீட்ல எப்படி ஓடுறாங்க, கடைசி வரைக்கும் தொடர்ந்து ஓடுவதற்கு அவங்க என்ன ஸ்பீடை மெயின்டைன் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் காரியம் கவனிச்சுட்டு இங்கே தள்ள வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது. இந்த வசனத்தில் பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அப்புறம்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல அவங்க எப்படி வெற்றிகரமாய் ஓடுறாங்கன்றத கவனிச்சுட்டு நம்ம லைஃப்ல தள்ள வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது. பாரமான யாவற்றையும், ஃபர்ஸ்ட் பாரம். ஆவிக்குரிய ஓட்டம் என்று எடுத்துக்கொண்டாலே பாரம் இருக்கக்கூடாது. நம்ம மேல பாரம் இருக்கக்கூடாது. நீங்க ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க பாருங்க, எவ்வளவு தூரம் எடை குறைவா இருக்கிற பாரம் இல்லாத உடைய உடுத்த முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு உடைய உடுத்திட்டு தான் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. பாரத்தை வச்சுட்டு ஓடுறது கிடையாது. எவ்வளவு தூரம் பாரத்தை தங்க மேல இறக்க முடியுமோ இறக்கி, எவ்வளவு வெயிட்லெஸ் டிரெஸ் போட முடியுமோ அப்படி போட்டுட்டு ஓடுறாங்க. இப்ப ஒரு ஒலிம்பிக்ஸ் நம்ம எடுத்துட்டீங்கன்னா, முதல் நாளிலே ஓபனிங் செரிமனி வைக்கிறாங்க. அந்த ஓபனிங் செரிமனியில் ஒவ்வொரு தேசமும் தேசத்தின் அணிவகுப்பு நடக்கும். ஃபர்ஸ்ட் நாள் அந்த அணிவகுப்பிலே ஏபிசிடி ஆர்டர்ல ஒவ்வொரு தேசமும் அழைக்கப்படும். ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா, இப்படி ஒவ்வொன்றும் ஏல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஏபிசிடி ஆர்டர்ல கூப்பிடுவாங்க. அப்ப அந்தந்த தேசம் அழைக்கப்படும் பொழுது அந்தந்த தேசத்திலிருந்து பங்கு பெறுகிறதான வீரர்கள், வீராங்கனைகள் தங்களுடைய கலாச்சார உடையை உடுத்திக் கொண்டு தங்கள் தேச கொடியை முன்னால ஒருவர் லீட் பண்ணி பிடித்துக் கொண்டு அந்த டிராக்ல நடந்து வருவாங்க டே ஒன்ல. அப்போ அந்தந்த தேசத்தின் கலாச்சாரத்தை காட்டுவாங்க. இப்ப ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு தொலைதொடர்ந்து ஒரு பெரிய
என்ன சொல்ற ஒரு மெத்த வர மாதிரி ஒரு ட்ரெஸ் தள்ளு உடம்பு சுத்தி இருப்பாங்க. இந்தியானா நமக்கு சொல்ல தேவையில்லை. பெண்கள்லாம் புடவை கட்டியிருப்பாங்க, ஆண்கள் கோட் ஷூட் போட்டிருப்பாங்க. இங்கே சீக்கியர்கள் நிறைய இருக்கிறதுனால காமனா டர்பன் கட்டிடுறாங்க. இந்தியன்ஸுக்கு அப்படி பண்ணிடுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒலிம்பிக்ஸ் நடந்து பார்த்தீங்க தெரியும். இப்படி ஒரு கலாச்சாரத்தை காட்டுறாங்க, இந்தியாவின் கலாச்சாரம் இதுன்னு காட்டுறாங்க. ஆனால் இதை முதல் நாளிலே காமிச்சாலும் அடுத்த நாள் அதே டிராக்ல அவங்க ரன்னர்ஸா வரும்போது அந்த கலாச்சார உடைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பாரத்தை மேக்சிமம் குறைத்து ஓடுறதுக்கு டிராக்குக்கு வரான். அதுபோலதான் ஆவிக்குரிய ஓட்டமும், உங்க மேல நீங்க பாரத்தை வைத்துக் கொண்டிருந்தால் நீங்க ஓட்டத்தை ஸ்டார்டே பண்ண முடியாது. ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால பிரிப்பரேஷன் ரெண்டு இருக்குது. ரெண்டு தள்ளினாதான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஸ்டார்டே பண்ண முடியும். முதல்ல பாரம். பாரம்னா என்ன அது முதல்ல உங்களுக்கு தெரியணும். பாரம்னா என்ன? பாரம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகைப்படும். புரியுதா? எல்லாருக்கும் ஒரே காரியம் கிடையாது. ஒருத்தருக்கு குடும்ப பாரம், ஒருத்தருக்கு ஆத்தும பாரம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு பாரம். என்னென்ன பாரம்ன்றது, அந்த குடும்ப பாரம்னு எடுத்துட்டீங்கன்னா அதுலயே சப்டைட்டில் நிறைய போடலாம், நிறைய சப்டைட்டில் போடலாம். அது இது இது நிறைய பாரம். இது வாங்கணும், வண்டி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இது எக்கச்சக்கமாய் பாரம் நிறைய இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா யார் யாருக்கு, எல்லாருக்கும் ஒரே பாரம் கிடையாது, எல்லாருக்கும் வேற வேற பாரம். இப்போ உங்க மேல இருக்கிற பாரம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒவ்வொருத்தருக்கும் சொல்லட்டுமா? லைனா ப்ராஃபஸி சொல்லட்டுமா? யார் யார் தலையில என்ன பாரம் இருக்குன்னு சொல்லட்டுமா? லைனா சொல்லட்டுமா? சொல்லிடுவேன், ஆனா உங்களுக்கே சொல்ற புரியுற மாதிரி. நீங்க ஜெபிக்க உட்காரும் போது ஐயோ இது என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஓடுது இல்ல? பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்ச உடனே இது என்ன பண்றது, என்ன சமாளிக்கிறது, பைபிள்ல கவனம் போகாம என்னோடு ஓடுது இல்ல? ஜெபிக்க உட்காரும் போது கவனம் ஜெபத்துல போகாம திடீர் மைண்ட் எங்கேயோ வேற இதுல ஓடுது இல்ல? அதுதான் உங்க மேல இருக்கிற பாரம். புரிய வச்சதுதான் உங்களுக்கு. நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாரம் அதுதான். ஜெபிக்க உட்காரும் பொழுது அல்லது வேதத்தை தியானிக்கும் பொழுது அதற்கு பிரயாசப்படும் போது அதை அதற்கு குறுக்கே கிராஸ் ஆகுது பாருங்க, அதுதான் உங்க மேல இருக்கிற பாரம். இந்த பாரம் தான் உங்களை ஓடவிடாமல் கெடுக்கிறது. புரியுதா? ஓடவிடாமல் கெடுக்கிறதே நீங்க சுமந்து கொண்டிருக்கிற பாரம். குறிப்பா இந்த பாரம் வந்து உங்க லைஃப்ல வேற எந்த நேரத்திலும் தெளிவா தென்படாது. நீங்க மனுஷரோட பேசிட்டு இருக்கும் போது, அது டிவி பார்த்துட்டு இருக்கும் போது, அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது, அப்பெல்லாம் தெரியாது. எப்ப நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் தெரியும். எப்ப நீங்க பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் தெரியும். வேற நேரத்தில் இந்த பாரமே தெரியாது. அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரம் உங்கள் ஓட்டத்தை தடுக்கிறதற்காக உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு பாரம். இது மத்த நேரத்தில் வெளியில வராது. ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் வரும். ஆகையினாலே இது உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை கெடுக்கிறதற்காகவே உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பாரம் இது. அப்ப நீங்க தள்ளிதான் ஆகணும். ஏன்னா மத்த டைம் வரமாட்டேங்குதே, அப்ப தள்ளிதான் ஆகணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஜெபம், வேத தியானம் நான் சொன்னேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடுகிறவர்களுக்கு என்னைக்குமே இந்த ரெண்டு கால்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் ஓடுறான்னா அவனுக்கு ரெண்டு கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டு காலும் பலவீனமானவன் சப்பாணி. ஒரு கால் பலமாயிருந்து இன்னொரு கால் பலவீனமாயிருக்கிறவன் நொண்டி. ஆனா ரெண்டு காலும் ஒரே நிலைமையில ஈக்குவல பலமாயிருக்கிறவன் தான் ஓடக்கூடியவன். சப்பாணி நிக்கவே முடியாது, நொண்டியா இருக்கிறவன் நடக்க முடியும், ஓட முடியாது. ஆனால் ரெண்டு காலும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல யாரு இருக்கிறாங்களோ அவன் தான் ஓட முடியும், மற்றவன் யாரும் ஓட முடியாது. அப்போ உங்களுடைய ஜப நேரத்திலும் வேத தியானிப்பின் நேரத்திலும் உங்களை இந்த பாரம் அழுத்துகிறது என்றால், இது ரெண்டு தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரெண்டு கால்கள். ஜெப வாழ்க்கை, வேதத்தை தியானிக்கிற அனுபவம், இந்த ரெண்டு காலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுது? இந்த ரெண்டு காலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ரெண்டு காலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது திடீர்னு வந்துடாது. புரியுதா? திடீர்னு வந்துடாது. ஒருவன் ஒரு ஒரு நாள் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒரு 10 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ஈவெண்ட்ல அவன் இருக்கிறான்னா, அதுக்கு அவன் பல மாதங்கள் ட்ரெயின் அப் பண்றான், ட்ரைனிங் எடுக்கிறான், ஓடுறான் ஓடுறான் டெய்லி காலையில சாயங்காலம் ஓடி 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 ஓடி. அந்த ரெண்டு கால்களை நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்காக பல மாதங்கள் ட்ரெயின் பண்ணி தான் அந்த ஒரு 10 நிமிஷம் ஓட்டத்துக்கு அவன் ரெடி ஆகி வரான். இது போலதான் ஓட்டம்ங்கிறது, நம்ம என்னைக்காவது நல்லா தூங்கி எடுத்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள் ஓடிட்டு திடீர்னு போய் ரேஸ்ல ஓட முடியாது. எப்படி அந்த பிராக்டிஸ் பண்றவன் டெய்லி ஓடுறானோ, டெய்லி ஓடி ஓடி கிரவுண்ட்ல பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஓடினா ஒரு நாள் அவன் டிராக்கிக்கு வரான், ஈவெண்ட்டுக்கு வரான். அது போல ஜபமும் வேத தியானிப்பும் இந்த ரெண்டு கால்கள், இது ரெண்டையுமே டெய்லி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒன்னு ஸ்ட்ரென்தா இருந்து ஒன்னு பலவீனமா இருந்துச்சுன்னா நீங்க நொண்டி ஆயிடுவீங்க. ரெண்டுமே பலவீனமா இருந்தா சப்பானி ஆயிடுவீங்க. புரியுதா? ரெண்டுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கணும்னா டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த ரெண்டு காலையும் டெய்லி ரெண்டு பேலன்ஸ்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ரெண்டு காலையும் நீங்கள் பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். டெய்லி ஓடி 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 ரெண்டு கால்களையும் நீங்க பலமா ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல வச்சிருந்தாதான் அந்த ஈவெண்ட்ல நீங்க ஒரு நாள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் பாரத தளம், இந்த ரெண்டு கால்களை நீங்கள் உறுதியா வச்சுக்கணும். பாரத்தை தள்ளி இந்த கால்களை நீங்க ஒவ்வொரு நாளிலும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ரெண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளணும். ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க ஓடுறதுக்கு முன்னால இந்த பாவத்தை தள்ளணும். இங்க பாவத்தை தள்ளின்றதை விட என்ன சொல்றாரு, சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை அப்படிங்கிறார் இல்லையா. நம்மை சூழ்ந்து கொண்டு பாரமான யாவற்றை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவம. சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவம் அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்முடைய வாழ்க்கையில் புனிகரமான பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம தள்ளிட்டோம். வெளியரகமான பாவத்தை எல்லாம் தள்ளியாச்சு, போயிடுச்சு. என்னைக்குமே ஒரு வசனம் எங்க இருக்கிறதோ அது யாருக்காக எழுதப்பட்டது என்பதை அதை வச்சு சொல்லலாம். இப்ப இது நிருபம் இல்லையா, எபிரேயருக்கு எழுதுன நிருபம் அப்படின்னா இது விசுவாசிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசி ஆவிக்குரிய ஓட்டம் ஓடுவதற்கு அவனுக்கு முதலாவது தள்ள வேண்டியது பாரம். எதையுமே நீங்க பாரத்தை சுமக்க கூடாது, எந்த பாரத்தையும் சுமக்க கூடாது. அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பாரத்தை என்னை விட்டு நான் தள்ளுகிறேன்னு கடிந்து கொள்ளுங்க. கடிந்து கொண்டு அதை நீங்க தள்ளிடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வரும், வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, கமாண்ட் பண்ணி தள்ளிடுங்க. இயேசுவி நாமத்தில் இந்த எண்ணத்தை கொண்டு வருகிற பிசாசு, இந்த பாரத்தை இயேசுவி நாமத்தை நான் தள்ளுகிறேன். மைண்ட் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன பிறகு அடுத்தது நீங்க உங்களுக்கு இருக்கிற அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவம், அதையும் தள்ளணும். ரட்சிக்கப்பட்ட போது வெளியரங்கமான பாவத்தை எல்லாத்தையும் நம்ம ஓவர்கம் பண்ணியாச்சு. ஆனால் நாளடைவில் நீங்க தூரமாய் தள்ளிவிட்டது நெருங்கி வந்து உங்களை அடிக்கடி குத்துது, அடிக்கடி குத்துது, உங்களுக்குள் கொஞ்சம் என்டர் பண்ணுது. குற்ற மனசாட்சி உங்களை வாதிக்கும் நிலைமைக்குள் உங்களை தள்ளிவிடுகிறது. இதுதான் நெருங்கி நிற்கின்ற பாவம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஃப்ரீயா நீங்க ஓடணும்னா குற்றமற்ற மனசாட்சியை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஜெபிக்க உட்காரும் பொழுது, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, அதை பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமான்னு ஏதாவது ஒரு காரியம் உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிறது உங்களை குத்திட்டே இருக்குமானாலும் நீங்க ஓடவே மாட்டீங்க. பாவரிக்கை பண்ணியே காலத்தை ஓட்டிடுவீங்க. சுற்றி நெருங்கி நிற்கின்றது அதுதான். சுத்தி நெருங்கி இருக்க சும்மா இருக்காது, உங்களை குத்திக்கிட்டே இருக்கு. அதை நீங்க தூரம் தள்ளணும். ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளவு தூரத்தில் தள்ளி வைத்திருந்தோமோ அந்த அந்த தூரத்தில் அப்படி மெயின்டைன் பண்ணணும். அதை கிட்ட விட்டீங்க, நீங்க ஜெபிக்க முடியாது, பிராக்டிஸ் பண்ண முடியாது. கிட்ட விட்டீங்க, வேதத்தை வாசிக்க முடியாது. நிறைய இப்ப சிலர் சொல்லுவாங்க, வசனத்தை எனக்கு வாசிக்கவே பயமா இருக்குது, வசனத்தை வாசிச்சாலும் இருதயத்தை குத்துது. ஏன்? நெருங்கி நிற்கின்ற காரியம் வசனத்தை வாசிக்க விட மாட்டேங்குது. இந்த செய்தி என்னால கேட்க முடியல, ஏன்? குத்துது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்னால ஜெபிக்க உட்கார முடியல, குத்துது. அப்ப இந்த குற்ற மனசாட்சி தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையை, வேதத்தை வாசிக்கிறதை, செய்தியை கேட்கிறதை தடுக்கக்கூடிய காரியம். இது மூணு ரொம்ப முக்கியம். ஜெபம், வேதத்தை தியானிக்கிறது, நல்ல ஆழமான சத்தான வேத வசனங்களை, செய்தியை கேட்கிறது. இதெல்லாம் மூணு பேர் ரொம்ப முக்கியம். இவைகளுக்கு குறுக்கே நிற்க தடை செய்கிறது உங்களை நெருங்கி நிற்கின்ற பாவம். அதை நீங்க தள்ளாட்டி நீங்க ஃப்ரீயா சந்தோஷமா வசனத்தையும் கேட்க முடியாது, சந்தோஷமா பைபிளை படிக்கவும் முடியாது, சந்தோஷமா ஜெபத்துல நேரத்தை செலவிடவும் முடியாது. மெயின் பாயிண்ட்லயே ப்ராப்ளம் ஆயிடும், முக்கியமான விஷயத்துல பிரச்சனையில மாட்டிக்குவோம். அப்போ சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளினாதான் ஓட்டத்தையே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு பிறகுதான் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். நம்முடைய ஓட்டத்தின் இலக்கு இயேசு. இயேசு, இயேசு, இயேசுவை நோக்கி. கொஞ்சம் முழுக்க முழுக்க இந்த உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தோடையவே நான் பேரலா சொல்லிட்டு இருக்கேன். இயேசுவை நோக்கி இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு ரன்னர் ஸ்டார்ட் பண்றான், ரன்னிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, பினிஷிங் பாயிண்ட் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆரம்பிச்சுட்டு அவன் ஓட ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு செகண்டும் அவன் பினிஷிங் பாயிண்ட நெருங்கிட்டே இருக்கிறான். ஒரே இடத்துல நிக்கல, ஒவ்வொரு வினாடியும் அவன் அந்த முடிவு கோட்டை நெருங்கிக் கொண்டேதான் இருக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இடைவெளி குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? அந்த ஓட்ட பந்தயத்தை ஓடுகிறவனுக்கும் அந்த முடிவு கோட்டிற்கும் இடைவெளி குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த இடைவெளி குறைஞ்சு குறைஞ்சு அவன் அந்த முடிவு கோட்டை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி குறைஞ்சிட்டே இருக்கணும். நேற்று இருந்த இடைவெளி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இன்னும் நான் நெருங்கி இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற இடைவெளி நாளைக்கு இல்ல, நாளைக்கு அதை இன்னும் குறைஞ்சிருக்கணும். அடுத்த நாள் அது இன்னும் குறையணும், குறையணும், குறையணும். என்னுடைய ரன், என்னுடைய ஓட்டம் இயேசுவுக்கு நேரா இருக்கணும். வேற பக்கம் டிராக் மாறிடக்கூடாது. இயேசுவையே நோக்கி அவர் மேல கண்ணு போக்கஸ் பண்ணி அதுல மட்டும்தான் ஓட வேண்டும். கொஞ்சம் போக்கஸ் மாறிடுச்சோ டிராக் மாறி எங்கேயோ போய் நின்றுடுவோம். புரியுதா? நீ எத்தனையோ பேர் இந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சு போக்கஸ் மாறி டிராக் மாறி எங்கேயோ போய் நிக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனையோ பேர், எத்தனையோ பேர், எத்தனையோ ஊழியத்தில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் அந்த ஃபோக்கஸ் மாறிடுச்சுன்னா எங்கேயோ போய் நிற்கிறாங்க. பிசாசு அவங்க டைவர்ட் பண்றதுக்கு என்ன வேணா கொடுப்பான். அந்த ஃபோக்கஸ்ல இருந்து இயேசு கிறிஸ்து மேல் இருந்து நம்முடைய கண்ணை திருப்புறதுக்கு, டைவர்ட் பண்றதுக்கு என்ன வேணாலும் கொடுப்பான். கொடுத்து அவர் மேல இருக்கிற அந்த ஃபோக்கஸ்ல இருந்து நம்மளை வெளியில தள்ளிடுவான். அவரையே பார்த்து ஓடினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிட்டீங்களோ, நீங்க எந்த பக்கம் திரும்பினீங்களோ அந்த பக்கம் கால் தானா போயிடும், இழுத்துட்டு போயிடும். பிரதர் ஸ்டான்லி அப்படின்னு பிளஸ்ஸிங் யூத் மிஷன், அவர் நல்ல ஒரு ரைட்டர். அவர் அடிக்கடி ஒரு காரியத்தை எழுதுவார், எனக்கு அது ரொம்ப ஆப்டா இருக்கும் அந்த விஷயம். அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு கர்த்தரால் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டிய எத்தனையோ தெய்வ மனுஷர்கள் ஆர்ஃபனேஜ் வாடனம் ஆயிட்டாங்க அப்படின்னு. கர்த்தரால் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டிய எத்தனையோ தேவ மனுஷர்கள் இன்னைக்கு ஆர்ஃபனேஜ் வார்டன் ஆயிட்டாங்க. உண்மை, அதான் உண்மை. பிசாஸ் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பணத்தை அப்படி கொடுத்து நீ ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பி. அதுல பல விஷயம் இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்ல நினைக்க விரும்பல. அப்படி கொஞ்சம் டிவியேட் பண்ணி அவனுடைய ஜபம், அவனுடைய வேத தியானிப்பு, அவனுடைய ஆத்ம பாரம் எல்லாத்தையும் உடைச்சிருவான். உடைச்சு அந்த பிள்ளைகளை மேய்க்கிற வேலையை அவனுடைய வாழ்க்கை முழுதும் போயிடும். அதையே மேய்ச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அவ்வளவுதான். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டியவர்கள், பெருங்கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு என்று ஆதாயப்படுத்த வேண்டியவர்கள், கடைசியில ஒரு சின்ன கூட்டத்தை பசங்களை வச்சு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருப்பான். ஆர்ஃபனேஜ் வார்டன் ஆயிடுவான். இப்படி இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது. இது போல நிறைய இருக்குது, எத்தனையோ காரியங்கள். பாவம், பணம், புகழ் மற்றும் தவறான காரியங்கள், இதை காமிச்சு இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற நம்முடைய கண்ணை கொஞ்சம் டைவர்ட் பண்ண வைப்பான். கொஞ்சம் நீங்க அவர் மேல இருக்கிற பார்வையை திருப்பிட்டீங்களோ, ட்ராக் மாறி எங்கேயோ போய் நின்றுடுவீங்க. அதனாலதான் இயேசுவை நோக்கி நம்ம ரன் முடிக்கிற வரைக்கும் நம்முடைய பார்வை இயேசுவை மட்டும் போக்கஸ் பண்ணியிருக்கணும். அவரை மட்டும்தான் போக்கஸ் பண்ணியிருக்கணும். அவர் மேல மட்டும்தான் நம்முடைய கண் பதிஞ்சிருக்கணும். வேற எதையுமே பார்க்கக்கூடாது. அவரை மேல மட்டும் போக்கஸ் பண்ணியிருக்கணும். இப்ப இந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைத்த ஆண்டவர் எதுக்காக நம்மளை இயேசுவை நோக்கி ஓடணுங்கிறார்னு கேட்டீங்கன்னா, தேவ திட்டமே அதுதான். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8:29 நீங்க வாசிங்கன்னு தெரியும். நம் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் இயேசு கிறிஸ்துதான். வாசிக்கலாம் Romans 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்ப நம்மளை எதுக்கு முன்குறிச்சார் பாருங்க, இயேசுவை போல் மாற. தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிதாவின் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இமேஜ், அவருடைய சாயல், அதை தான் நம்மள ஃபோக்கஸ் பண்ண சொல்றோம். அதனால இயேசுவை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணுமே தவிர, வேற எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய மனதை வேறு திசையில மட்டும் திருப்பிடாதீங்க. திருப்பினீங்கன்னா நீங்க ஓடி முடிக்க மாட்டீங்க, எங்கேயோ போய் நிற்பீங்க. கொஞ்சம் பார்வையை திருப்பிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. இப்ப மறுபடியும் அந்த திருப்பிய நிருபத்துக்கே வருவோம். இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு அவர் எடுக்கிற கடைசி முயற்சி இதை எப்படி சொல்றான்றத நம்ம பார்க்கலாம், பார்த்து முடிப்போம். 3 நாம் 14 நம்ம ஏற்கனவே படித்தோம். இப்போ 12:13-14 சேர்த்து படிக்கலாம்.
நான் அடைந்தாயிற்று அல்லது
முற்றிலும் தேறினவனானேன் என்று
எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான்
பிடித்துக் கொள்ளும்படி
ஆசையாய் தொடர்கிறேன்.
சகோதரரே,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று
நான் எண்ணுகிறதில்லை.
ஒன்று செய்கிறேன்.
பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவன் அழைத்த பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
எதுக்காக இப்ப இந்த முன்னால் இருக்கிற 2 படிச்சோம் கேட்டீங்கன்னா, இந்த 14 தனித்து நீங்க பார்க்க முடியாது. 12, 13, 14 மூணு வசனம் சேர்த்து ஒரு சப்ஜெக்ட் வருது. அதனால 14 மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான கருத்தை நீங்க அடைய முடியாது. ஏன்னா 13 எப்படி முடியுது பாருங்க, முன்னானவிகளை நாடி கமா போட்டு 14 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கமானாக்க அதையும் நம்ம பார்த்துதான் தொடரணும். அதை முடிச்சு இதை தனியா பிரிக்க முடியாது, அது கமால முடியுது. அப்ப இதுல பாருங்க என்ன சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று. இந்த ஓட்டத்தை ஓடுகிற பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், நான் அடைஞ்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும், முற்றிலும் தேறினவனானேன் எனக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது என்று எண்ணாமல் அப்படி நினைக்க கூடாது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி நினைக்காதீங்க, முற்றிலும் தேறிட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தெரியாத விஷயமே கிடையாது, எனக்கு தெரியாத வசனமே கிடையாது, எனக்கு தெரியாத சத்தியமே கிடையாது, இதுதான் பிரச்சனை, எனக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாதுன்னு ஒருத்தர் நினைச்சானா அவன் அவுட். அவன் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு செய்கையை அப்படியே பேசிட்டு போறாரு. இந்த வெற்றியுள்ள ஓட்டத்தை ஓடுவதற்கு நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட், அது அடுத்தது சொல்றேன். இப்ப எதை தள்ளணும்ன்றதெல்லாம் பார்த்தோம், யாரை நோக்கி ஓடணும்னு பார்த்தோம், எப்படி நம்மளை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தோம், இந்த ரெண்டு கால்களை எப்படி ஸ்ட்ராங்க வச்சுக்கணும்னு பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த காரியத்தில் என்ன மைண்ட் செட் இருக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மைண்ட் வந்துருச்சுனாலே உங்கள் ஓட்டம் அதோடு நின்று போயிடும். நான் அடைந்தாயிற்று, நான் எல்லாம் கத்துக்கிட்டேன், எனக்கு தெரியாத ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே கத்துக்க முடியாது, ஒரு விஷயத்தை கத்துக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஆண்டவரே கத்துக் கொடுக்கறது நிறுத்திடுவாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியல ரைட் நீ பார்த்துக்கொண்டிருவ. கடைசி வினாடி வரைக்கும் ஆண்டவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. தெரியும்னு நினைச்சிட்டா ஆண்டவரே சொல்லி கொடுக்கறத நிறுத்திடுவார், தெரியுமா? தெரியும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் பேசுறத நிறுத்திடுவார். இதெல்லாம் ரகசியம், ஆண்டவர் பேசுற விஷயத்துல ரகசியங்கள் இருக்குது நிறைய. நீங்க சிலரோடு ஆண்டவர் பேச முடியாமல் போறதுக்கு ரீசன் இதுதான், தெரியும் அப்படின்னு நினைச்சிருவாங்க, அவ்வளவுதான், ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவார், ஒன்னும் சொல்ல மாட்டார், விட்டுருவார். அப்ப அடைந்தாயிற்றுன்னு என்ன வரக்கூடாது, முற்றிலும் தேறினவனானேன் எல்லாம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், நான் முதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப அழகான வார்த்தைக்கு பிறகு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார், அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ஒரே காரியம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் பிடிச்சிருக்கிறார். அப்ப நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும், என்னை ஆண்டவர் எதுக்காக பிடிச்சார், அதுதான் காலையிலையும் சொன்னேன், திருப்பி இப்போ நான் ரிப்பீட் பண்றேன், அந்த விஷயம் நமக்கு வரணும். நான் ஏன் அழைக்கப்பட்டேன், நான் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டேன், ஏன் என்னை ஆண்டவர் ரட்சித்தார், என்னை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தெரியுதுன்னா கேட்கலாம் பவுல போல, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ பிரீச் பண்ண வேண்டிய ஆளு ஆரம்பிச்சிட்டான், காலையில் சொன்னதெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அப்ப நம்ம லைஃப்ல ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்மளை தெரிந்திருக்கிறார், எந்த நோக்கமும் இல்லாமல் யாரையும் ஆண்டவர் ரட்சிக்கவில்லை, அது மட்டும் நம்ம தெளிவா இருக்கணும், எந்த நோக்கம் இல்லாமல் யாரையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார், எல்லாரை குறித்தும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அப்ப அந்த நோக்கம் என்னங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த நோக்கம் என்னங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அடிப்படை விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒரு பாரம், ஆசை கிடையாது பாரம், ஆசை வேற பாரம் வேற. சில ஆசைப்படுவாங்க, நான் அது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருக்கணும், ஆசை வேற, ஆசையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பாரம் தான் நம்மளை இயக்கும், ஆசை ஒன்றுத்துக்கும் உதவாது. சிலருக்கு அப்படி பார்த்தா அந்த மாதிரி நம்மளும் செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம், ஆசை எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது, ஆசை எல்லாம் ஒரு கொட்டை ஆகாது, ஆசைப்படுறது தப்பு முதல்ல. என்னை ஆண்டவர் எதுக்கு அடைச்சார், அந்த எதுல எனக்கு பாரம் இருக்கிறது, எதை குறித்த ஒரு பாரம் என்னை அழுத்துகிறது, எதை குறித்து என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்னை அடிக்கடி உந்தி தள்ளுகிறார், அதை நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் கிறிஸ்து இயேசுவினா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், அது அங்கதான் நமக்கு தெரியும், எதை குறித்து ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி இடைப்படுகிறார், எந்த காரியத்தை குறித்து யாராவது பேசினா என் உள்ளத்துல அது ஆழமாய் கிரிய செய்யுது. இதெல்லாம் அடையாளம், புரியுதெல்லாம் அடையாளம். அப்ப இதை பார்த்து எதுக்காக ஆண்டவர் என்னை அடைத்தாரோ, பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதைத்தான் நான் பிடிக்கணுமே தவிர வேற ஒன்ன நான் பிடிச்சிட்டு நிக்க கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்திற்காய் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் வேற ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு நிக்க கூடாது. புரியுதா? வேற ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு நிக்க கூடாது. வேற ஒரு காரியத்தை பிடித்துக் கொண்டு நின்னால் ஃபெயிலியர் ஆயிடும், நிலைக்க முடியாது, ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதற்குரிய கிருபை தான் அந்த நபருக்கு இருக்கும், அதில்தான் அவனால ஸ்டாண்ட் பண்ண முடியும். அழைக்கப்படாத ஒரு காரியத்தில் போய் நான் அதை செய்யறேன்னு போய் நின்னாங்கன்னா அதற்குரிய கிருபை இருக்காது, செய்ய நினைப்பாங்க, கிருபை இல்லைன்னா செய்ய முடியாது. தெரியுமா? ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க எவாஞ்சலிஸ்டா இருக்கிறாங்க, எவாஞ்சலிஸ்டா இருக்க வேண்டிய பாஸ்டரா இருக்கிறாங்க, இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில். நம்மளும் அதை செய்வோம், இவங்களை பார்த்து நம்மளும் அதை செய்வோம், நம்மளை இதை பார்த்து நம்மளும் ஒன்று ஆரம்பிப்போம். நடக்காது, ஆண்டவருடைய கிருபை இருக்காது. அந்த கிருபை இல்லைன்னா அதுல ஸ்டாண்ட் பண்ண முடியாது, போய் அதுல பிரச்சனையில மாட்டிக்குவோம், ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதற்குரிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கணும். அதுதான் அந்த அழைக்கப்பட்ட நோக்கத்துல தான் அதற்குரிய ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா செய்யவே முடியாது. அப்ப இந்த இடத்துல எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், நம்மை குறித்து நான் இன்னைக்கு இன்னமும் தெரியல, காலையிலிருந்து திரும்ப திரும்ப கர்த்தர் இதே காரியத்தை வலியுறுத்திட்டே இருக்கிறத நான் இன்னும் உணர்றேன். இப்ப நான் இதை பேசணும்னு நினைச்ச வரல, ஆனா காலையிலும் இதைத்தான் கர்த்தர் பேசுனா திருப்பியும் இதைத்தான் கொண்டு வராரு. ஒன்னு சொல்றேன், நீ எல்லாருமே நான் சீரியஸா இப்ப சொல்றேன், உங்க லைஃபை குறித்த ஒரு தெளிவை நீங்கள் ஆண்டவர்கிட்ட முதல்ல வாங்குது. புரியுதா? உங்களுக்கு ஒரு விஷன் வேணும். விஷன் இல்லாம அப்படியே தடுமாறிட்டு நிக்காதீங்க. விஷன் வேணும். என்னை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏன் என்னை ஆண்டவர் ரட்சித்தார், எதுக்காக நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன், என்னமோ கர்த்தர் செய்யணும் நீங்க, அது என்ன என்னமோ இருக்கக்கூடாது, அது என்ன என்னமோ ஒண்ணு, அது என்ன தெரியுது, ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, அது என்ன, அதுல தெளிவா இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சர்வைவ் ஆக முடியாது. அப்ப இந்த இடத்துல அதுதான் சொல்ல, எதுக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ நம்ம ஆசை அவருடைய ஆசை தான் நம்ம ஆசையா மாறும். அந்த ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பார், உங்க ஆசை தான் எனது ஆசை, உங்க ஏக்கம் தான் எனது ஏக்கம். அப்போ இது நல்ல அருமையான வார்த்தை. இது அவருடைய ஆசை தான் நம்முடைய ஆசையாய் மாறும். நம்ம ஆசைப்படுறபடியெல்லாம் நம்ம நடக்க நினைக்க கூடாது. ஆண்டவர் என்னை குறித்து என்ன செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு தான் நான் ஆசைப்படணுமே தவிர, அது ஒருவேளை எனக்கு ஆசையா இருக்காது, எனக்கு ஒருவேளை பிடிக்காம இருக்கும், எனக்கு அந்த காரியம் எனக்கு தேவையில்லை நம்ம நினைப்போம், ஆனால் அவர் ஆசைப்பட்டார்ன்றதுக்காக நம்ம செய்யணும். ஆமென். இல்ல, அவர் ஆசைப்பட்டான்றதுக்காக இன்னைக்கு உலகத்திலேயே ஒருத்தரை நீங்க நேசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கல, ஆனா அவங்க ஆசைப்படுறதுக்காக செய்யறீங்கல்ல, 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 உங்களுக்கு அது பிடிக்கல, ஆனா உங்க ஹஸ்பண்ட் ஆசைப்படுறாரு, உங்க ஒய்ஃப் ஆசைப்படுறது, செய்யறீங்கல்ல. அதேதான் உலகத்திலேயே ஒருத்தர் மேல நம்ம அன்பு வைக்கிறோம்னா, நமக்கு பிடிக்கலனால, நம்ம மனசு ஒத்து போலனால் அவங்க ஆசைப்படுறாங்கிறதுக்காக நம்ம செய்யறோம். அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் மேல நம்ம அன்பு வச்சா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் ஆசைப்படுறாருன்றதுக்காக நம்ம அதை செய்யணும், அது மேல நம்மளும் ஆசை வைக்கணும். ஆமேன். அதுதான் உண்மையான அன்பின் அடையாளம். புரியுதா? அதுதான் அன்பின் அடையாளம். ஆண்டவர் வேலைக்கிற அன்பின் அடையாளம் அதுதான். எனக்கு இதுல பிடிக்கல, எனக்கு இதுல லீடிங் இல்லை, எனக்கு இது எல்லாம் ஒத்து வராது, இந்த தேச்சே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆசை நம்முடைய ஆசை. கடைசியா என்ன சொல்றேன் பாருங்க, 13 வசனத்துல பாத்தீங்கன்னா, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அதுக்கு பிறகுதான் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கடைசியாக அவர் எப்படி கொண்டு வந்த லக்கை நோக்கி தொடருவதற்கு, அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு அவர் கடைசி என்ன சொல்றாரு, நான் அதை பிடித்துக் கொண்டேன். கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வந்துட்டேன் அப்படி சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணு செய்யறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அதுக்கு பிறகுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம லைஃப்ல பின்னான விஷயங்கள் சிலது இருக்குது, சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ், சின்ன சின்ன தோல்விகள். நம்ம வாழ்க்கையில வந்து நீங்க செய்ய நினைக்கிறது செய்ய முடியல, செய்ய வேண்டாத சில செஞ்சீங்க, அதையே போட்டு நீங்க குழப்பிட்டே இருக்கக்கூடாது. உங்க லைஃப்ல நடந்த பின்னான காரியங்கள் அதை போட்டு பெருசுபடுத்திட்டே இருக்கக்கூடாது, அதையே போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. அதை நீங்க யோசிச்சு 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 அந்த பின்னான காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க முன்னேறவே முடியாது. பின்னானதை மறக்கணும். நம்ம லைஃப்ல நடந்த குறைவுகள், தவறுகள், தோல்விகள், இழப்புகள், கசப்பான அனுபவங்கள் மறக்கணும். அடுத்தது முன்னானதை நாடணும். பின்னானதை மறக்கணும், முன்னானதை நாடணும், ரெண்டையும் செய்யணும். முன்னானது என்றால் என்ன? என் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், அதையே நான் நாட வேண்டும். பாஸ்ட் லைஃபை போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. ஐயோ நம்ம ஜெபிக்க முடியாம எத்தனை நாள் இப்படி தோல்த்து போனமே, இப்படி பைபிள் படிக்க முடியாமே, நம்ம இப்படி நம்ம லைஃப் இத்தனை வருஷம் திருப்பி திருப்பி ஜெபிக்க ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறமே, இந்த பின்னானதை மறந்துடுங்க. இத்தனை வருஷம் நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏதோ ஒண்ணுல தோத்துட்டே இருந்தீங்கன்னா கூட அதை மறந்துட்டு இப்ப நீங்க புதுசா திங்க் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் என்னென்னமோ தீர்மானம் பண்ண என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், நடக்கல. இனி என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி அதுல என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். முன்னானதை நினைங்க. இதுவரைக்கும் என் முயற்சியினால நான் தோத்து போயிட்டேன், இனி என் முயற்சி அல்ல, என் ஆண்டவருடைய பலத்தினால் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன், அதுல நான் ஜெயிச்சிருவேன். அதுவும் இன்னைக்கு காலையில தான் பேசணும். விடா முயற்சி, என்னமோ தெரியல அப்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. விடாமுயற்சி, விடாமுயற்சி தொடருங்க. ஏற்கனவே தோத்ததை நினைக்காதீங்க, இனி ஆண்டவரை சார்ந்து இறங்குங்க, ஜெயத்தை கத்தர் கொடுப்பார். அன்னைக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன வீடியோ வந்துச்சு, யார் அனுப்பினான்னு தெரியல. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு குதிரை, அது ஒரு குட்டி குதிரை. அந்த குதிரைக்கு அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அது குட்டி குதிரை தான், இந்த பிள்ளை அதே போல இன்னும் சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஷோல்டர் ஹைட்டுக்கு இருக்குது அந்த குதிரை, அதுவும் குதிரையும் குட்டி தான், இந்த பிள்ளையும் சின்ன பிள்ளை, அதனால அதுக்கு ஷோல்டர் ஹைட்டுக்கு இருக்குது. அந்த பிள்ளை வந்து அந்த குதிரை மேல ஏறதுக்கு ட்ரை பண்ணுது. பொங்கலாதான் அந்த வீடியோ வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏறி காலத்துக்கு மேல போடுது, சறுக்கி பத்துக்குன்னு கீழே விழுகுது. அடுத்த இன்னும் ஃப்ரெஷ் பண்ணி ஏறுது, விழுகுது. கவுண்ட் கொடுத்துட்டே வராங்க, அதை எண்ணிட்டே வராங்க. 16 தடவை ட்ரை பண்ணுது, 16 தடவை ஃபெயிலியர். அதுக்கு 15 தடவை ஃபெயிலியர் ஆகி 16வது முயற்சியில ஏறி உட்கார்ந்துருது. அதை போட்டுட்டு போடுறாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு, சின்ன பிள்ளையை போல இருக்கணும்னு கொண்டு முடிக்கிறாங்க. 15 முறை அந்த குதிரை மேல ஏறதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்குது. காலத்துக்கு போடுது இறங்குது, இந்த பக்கம் காலத்துக்கு போட்டு அந்த பக்கம் சரியுது. 15 ஃபெயிலியர் ஆனாலும் விடாப்படியா ஏறிடுச்சது 16வது. இதுதான் நமக்கும் தேவை, புரியுதா? விடாமுயற்சி, ஜெயிச்சிடணும். இதுக்கு முன்னால எத்தனையோ முறை நான் தோத்திருப்பேன், ஆனால் இனி என் ஆண்டவருடைய பலத்தை நான் ஜெயிக்க போகிறேன். ஆமென். ஜெயிக்க போறேன். அந்த முன்னானதை நாடுங்க. கிறிஸ்து இயேசுவை நோக்கி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம். இந்த ஓட்ட பந்தயத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்தவர், இயேசு கிறிஸ்துவை கொண்டு அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு உலகத்திலிருந்து வந்த அழைப்பு அல்ல, இது பரம அழைப்பு. இந்த பரம அழைப்பை ஜெயிக்கும் பொழுது எனக்கு பந்தய பொருள் இருக்கிறது. அந்த பந்தய பொருளாகிய பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பதற்கு நான் இலக்கை நோக்கி ஓடி ஜெயிக்க வேண்டும். அந்த இலக்கு தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவை நோக்கி நான் ஓட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். அதற்கு 2 கால்கள் உறுதியா இருக்கணும். 1 கால் என் ஜப வாழ்க்கை, இன்னொரு கால் என்னுடைய வேதத்தை தியானிக்கிற அனுபவம். இது 2 சீராக பலமாய் இருந்தால்தான் நான் ஓடி ஜெயிக்க முடியும். திடீர்னு ஒரே நாள்ல நான் போய் ஓட முடியாது. ஒரு நாள் ஓட வேண்டும் என்றாலும் அதற்கு தொடர்ந்து தினந்தோறும் நான் பயிற்சி செய்யணும். ஜப வாழ்க்கையிலும் வேதத்தை தியானிக்கிறதும் ஏதோ ஒரு நாள் திடீர்னு போய் பண்ணிட முடியாது. தினந்தோறும் அது உங்கள் வாழ்க்கையின் பயிற்சியா இருந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். தினந்தோறும் அது உங்கள் லைஃப்ல பிராக்டிஸ்ல இருக்கணும். அடுத்தபடியா இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆண்டவன் நமக்கு ஏதுவாய் வைத்திருக்கிறது சில எச்சரிப்பான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்மை சுற்றிலும் இருக்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகள், வேதத்திலே இருக்கிற வெற்றி பெற்ற தெய்வ மனுஷர்களை பார்க்கணும். அடுத்தது, நம்மை சுற்றிலும் வெற்றியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ மனுஷர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, பாரமான யாவற்றையும். இந்த வெற்றி பெற்றவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேத் கிரியேட் ஆகும். தோல்வி அடைஞ்சவங்களையே பார்க்காதீங்க என்னைக்குமே, வெற்றி பெற்றவர்களையே பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவனோ ஒருத்தன் விழுந்தான் அதை பெருசா பார்த்துட்டு இருக்காதிங்க. ஜெயிக்கிறவனை பாருங்க, ஜெயிச்சுட்டு இருக்கிறவனை பாருங்க, ஜெயித்தவங்களை, பைபிள்ல ஜெயிச்சவங்கள பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் உங்க கண்ணு முன்னால ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்களே அவங்கள பாருங்க, தோத்து போனவங்களை பார்க்காதீங்க. அடுத்தது, நம்ம செய்ய வேண்டியது, தள்ள வேண்டிய காரியங்கள் ரெண்டு. பாரமானதை தள்ளணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற உலக கவலைகள், உலகத்தின் காரியங்கள், ஏதோ ஒன்று நீங்க ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை தியானிக்க முடியாதபடி, செய்தியை கேட்க முடியாதபடி உங்களை அழுத்துகிறது, அதுதான் பாரம். அதை தள்ளுங்க. முதல்ல ஜெப நேரத்தில் அது குறுக்கே வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எண்ணத்துங்களை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லுங்க, பாரத்தை தள்ளுங்க. இரண்டாவது, சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளுங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் இன்றைக்கு உங்களை வந்து, உங்களை திருப்ப திருப்ப உங்களை மேற்கொண்டு, உங்களை குற்ற மனசாட்சி உள்ளவர்களாய் மாற்றி, அது நிமித்தமாக நீங்கள் ஜெப நேரத்திலே நீங்கள் ஒரே பாவறிக்கையிலே போகும்படி உங்களை நடத்துகிறது. இப்ப சொல்லுங்க, அதை ஜெப நேரத்தில் உட்காரும்போது, இந்த பாவத்தை என்னிடத்தில் நெருங்கி கொண்டு வருகிற பிசாசை உனக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுங்க. அதை தூரமா தள்ளுங்க. அடுத்ததுதான், விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் மேல போக்கஸ்டா இருங்க. அவரை நோக்கி ஓடுங்க, நிதானமா ஓடுங்க, அவசரப்படாதீங்க. அவர் என்னென்ன சொல்றாரோ அதை கேட்டு கேட்டு செய்யுங்க. நடந்த ஓடக்கூடாது, நிதானமா ஓடணும், பொறுமையோடு ஓடணும். இந்த ஓட்டத்திலே நாம் ஜெயிப்பதற்கு அடுத்த ஏதுவான ரெண்டு காரியங்கள், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் எண்ணாதீங்க. அதை ஓடும்பொழுது எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் ஜெயிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஒரு ரெண்டு நாள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நான் சாதிச்சிட்டேன் நீங்க நினைக்கக்கூடாது. அது வந்துச்சுனாலே வீழ்ச்சி வந்துடும். பின்னானதை மறந்துடுங்க. உங்க லைஃப்ல கடந்த நாட்களில் நீங்க எடுத்த முயற்சிகளிலே சில காரியம் நீங்க தோத்திருப்பீங்க, பிரச்சனை இல்லை. அதையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க முன்னேற முடியாது. அதை மறந்து முன்னானதை நாடுங்கள். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான பாரத்தை பாருங்க, அதை நோக்குங்க. கடந்த கால தோல்வியை நினைக்காதீங்க. இதுக்கு முன்னால் நான் முயற்சி பண்ணி தோத்தேன், ஆனா இப்பொழுது ஆண்டவருடைய பலத்தினால நான் ஜெயிப்பேன். தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய பலத்தினால் அது முடியும். அதை நீங்க செய்யுங்க. அப்படி செய்து அதன் பிறகுதான் நீங்கள் வெற்றியாய் ஓடி முடிக்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் வெற்றியோடு ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நல்ல ஆலோசனைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் வழுவாதபடி பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க. இந்த வசனங்கள் எங்களை புடமிடட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், எங்களை வெற்றியுள்ள வாழ்க்கையிலே எங்களை நடத்தட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.